نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا داعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم أدبني ربي فأحسن تأديبي صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக.
ஆமீன்.
நமது உயிருடன் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக.
ஆமீன்.
அல்லாஹ்வின் மகத்தான கருணை நேற்றைய தினம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் துவக்கம் குறித்து ஞாபகப்படுத்தினோம். அன்பர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பிறந்த அந்த ஆண்டுக்கு அரபி பெருமக்கள் கொடுத்த பெயர் சனத்துல் ஃபத்ஹ் என்று பெயர் கொடுத்தார்கள். அரபுகள் சனத்துல் ஃபத்ஹ் என்று சொன்னால் வெற்றி பிறந்த வருடம், செழிப்பு பிறந்த வருடம் என்று பொருள். சனத்துல் ஃபத்ஹ் வல் பஹ்ஜா, வெற்றி பிறந்த வருடம், செழிப்பு ஏற்பட்ட வருடம் என்று பெயர் கொடுத்தார்கள். ஏன் இப்படி ஒரு பெயர் வந்தது என்று வரலாற்றுக்குள்ளே நுழைந்து பார்த்தால், அரபுகள் மிகப்பெரிய நெருக்கடியிலே வாழ்ந்த காலம், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சங்கடங்கள் இருந்த காலம், வளர்ச்சி இல்லாமல் வறுமையும் பசியும் இருந்த போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஞ்சகாலத்திலே பிறக்கிறார்கள். ஃபஹ்தரத்தில் அரது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பின்னால் பூமியிலே அல்லாஹு தஆலா பசுமை ஏற்படுத்தி ஏற்கனவே இருந்த அந்த பலகீனம் நீக்கப்பட்டு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி உலகத்தின் எல்லா பாகங்களில் இருந்தும் மக்காவிலே இருந்த பஞ்சத்திற்கு விடை கொடுக்கும் தன்மையாக இருந்ததாலே அந்த வருடத்திற்கு ஆமுல் ஃபத்ஹி உல் பஹ்ஜா, செழிப்பும் வெற்றியும் பிறந்த வருடம் என்று சொன்னான். நமக்கெல்லாம் ஒரு உண்மை புரிகிறது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போதே உலகத்திற்கு செழிப்போடு வருகிறார். பிறக்கிற போதே சமுதாயத்தில் இருக்கிற இழிவுகளை சங்கடங்களை அகற்றுகிறார்கள். அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்தான் அவர்களின் பிறப்பின் பொருட்டாலே. இன்னொரு செய்தி நினைவுக்கு தர வேண்டும், ஏகத்துவத்தின் தென்றல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே அசத்தியங்களும் தீமைகளும் பலதெய்வ கொள்கைகளும் எப்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரித்த அடுத்த நிமிடம் உலகத்தில் அது மண்ணுக்குள் போய் மறைந்தது. பாராசீகத்திலே ஆயிரம் ஆண்டுகள் வணங்கப்பட்ட நெருப்பு குன்றம், அது அணையாத நெருப்பு என்று வரலாறு சொல்கிறது. வரலாற்றிலே ஆழம் கண்ட பெருமக்கள் எழுதிய பல ஆயுள் கணக்கான வரலாற்று நூல்களை திறந்தால் அங்கே தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு செய்தி, ஹமுத நாரு பாரிசி, பாரசீக அந்த அணையா நெருப்பு மாணவி பிறந்த அன்று அணைந்து போன. அண்ணா ஒரு உண்மையை உணர்த்துகிறார், இனிமேல் அசத்தியங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது, ஏக தெய்வத்திற்கு அப்பாற்பட்ட சக்திகள் இந்த உலகத்திலே இனிமேல் உயிர் பெற முடியாது. ஆயிரம் ஆண்டுகள் அணையாத விளக்கு நெருப்பு, பாரசீக மக்களால் தெய்வம் என வழிபட்ட அந்த நெருப்பு, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தேதிதான் அது அணைந்து போனது. ஆச்சரியப்பட்டு போகிறார்கள்,
காரணம் கேட்டு பாரசீகத்தின் அந்த சக்கரவர்த்திகள் எல்லாம் துடிக்கிறார்கள். பின்புதான் காரணம் புரிந்தது, மக்காவிலே வெற்றியின் சிகரம் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்திருக்கும் செய்தி. இன்னொரு பக்கம் பார்த்தால் நிஜமான ஒரு செய்தி, மக்காவிலே குல தெய்வங்களை கொண்டு வணங்கிக் கொண்டிருந்த பெருமக்கள் வீட்டிலே தெய்வம் வைத்திருப்பார்கள். அவரவர்களுடைய விக்கிரகங்களை வீட்டுக்குள்ளே வைத்து காலையில் எழுந்திருந்த போது வணங்குவார்கள். அப்படி பக்கத்திலே தெய்வங்களுக்கு முன்னால் வணங்கிக் கொண்டு நிற்கிற அந்த மக்களுக்கிடையே அந்த தெய்வங்கள் எல்லாம் தலைகீழாக விழுந்து கீழே கிடக்கிற ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பிறந்திருக்கிறார்கள். இங்கே நக்கசத்தில் அசான் அஸ்னாம் சிலைகள் தலைகளாக விழுந்து விட்டது. இந்த செய்தியில ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒரு சஹாபி பின்னால இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல நாங்க எங்களுடைய தகப்பனாரும் தாயாரும் தெய்வத்துக்கு முன்னால நின்று வழிபடுறாங்க, வழிபட்டுக் கொண்டிருந்த போது அந்த தெய்வம் தலைகீழா விழுந்த போது அவர்கள் துர்க்குறியாக நினைச்சாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதற்கு பின்னாலதான் காரணங்கள் யாருக்கும் தெரியவில்லை. கொஞ்சம் தெளிவு யூதர்கள் சொன்னாங்க, ஏதோ முகமது பிறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் தெரியும். இப்போது நான் புரிந்து கொண்டேன் தெய்வம் விழுந்த காரணத்தை என்று இஸ்லாத்துக்கு பின்னால சொல்கிறார். காரணம் மக்களுக்கு புரிந்ததோ இல்லையோ காரியங்களை நடத்தி முடித்தான். காரணங்கள் மக்களுக்கு புரிந்ததோ இல்லையோ பாரசீகத்தின் நெருப்பு அணைந்தது. பாரசீகத்திலும் இஸ்லாமின் அந்த வேர் அன்றே முளைக்கிறது. மக்காவின் தெய்வங்கள் குல தெய்வங்கள் தலைகீழாக விழுகிறது. தாஹாவி பிறக்கிற போது காரணம் தெரிந்ததோ இல்லையோ மக்கா ஈமானின் கோட்டையாக மாறியது. அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்து இருக்கிறாங்க ஆமினாவுடைய வீட்டில். ஆமினா வளர்க்கிறாங்க, பால் கொடுக்கிறாங்க பிள்ளைக்கு. அவங்க அரவணைப்புல இருக்கிறாங்க. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எல்லாரும் பார்க்க வர்றாங்க. அது அல்லாஹ் அன்னைக்கு ஏற்படுத்திய ஒரு பெரிய மாறுதல், ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம். பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, அடுத்த வீட்டுல எல்லாம் பிள்ளை பார்க்க வருவாங்க. நம்ம ஊர்லயும் பறக்க இருக்குது. சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் மக்காவிலே இந்த செய்தி பரவ பரவ, யூதர்கள் ஒரு பக்கம் கடைசி காலத்தில் நபி பிறந்து விட்டார்கள் என்ற செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ அவர்கள் தாய்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ கடைசி காலத்தில் நபி பிறந்து விட்டார். நேற்றே ஒரு செய்தி சொன்னேன், உபத்துங்கிறது பனி இஸ்ராயலில் இருந்து குரேஷிகளுக்கு திரும்பி போனதுங்கிற செய்தியை யூதர்கள் தான் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க, அல்லாஹு தஆலா யுஅய்யிது ஹாதத் தீன் பி ரஜுலி ஃபாஜிர், இந்த தீன் அல்லாஹு தஆலா பாவிகளை கொண்டு கூட வலுவாக்குவான் சொன்னாங்க. இந்த தீன் அல்லாஹ் வலுவாக்குறது அவருடைய நோக்கம், அதை வலுவாக்குறவங்களை அந்த பாவிகளையும் கூட உட்கார வச்சிருப்பான். இப்ப யாரோ இந்த செய்தியை சொல்கிறார்கள். ஹைர், ஆமினாவுடைய வீட்டுல பால் இருந்துறாங்க, மக்கள் வர்றாங்க, பாக்குறாங்க, சந்திக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னன்னா வித்தியாசமா அவங்க முகத்தை பார்த்தா அவங்களை விட்டு பெரிய மனசு வரல. வரலாற்றினுடைய ஆயுள் மிக்க பெருமக்கள் எழுதிய நூலிலே ரெண்டு வாசகம் எல்லா பெருமக்கள் எழுதுறாங்க. காலையில யார் வந்து நபியை பார்த்தாலும் தலை நிரப்பமாக எண்ணெய் தேய்த்திருக்கிறார்கள், கண்ணிலே சுர்மா போடப்பட்டிருக்கிறது. ஆமினா சொன்னாங்க, இந்த ரெண்டை நான் செய்யல. ஆமினா பார்க்கிறவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், எல்லா வரலாற்று நூல்களிலும் ஒன்று இரண்டு அல்ல. நேற்றே சொன்னேன், சரித்திரத்தை சரித்திரத்தில் தான் பார்க்க முடியும். அந்த குரான் ரவி பார்க்க முடியாது, ஹதீஸ் ரவி பார்க்க முடியாது. சரித்திரம் ஒரு தனி கலை. கண்ணிலே சுர்மா இடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், தலையிலே எண்ணெய் தேய்த்தவர்களாக இருக்கிறார். எல்லாருக்கும் சொல்றாங்க, இந்த ரெண்டே நான் செய்யும். எப்படி இருக்கும் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், பிரமிச்சு போறாங்க, மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. அவங்களை தூக்கி முத்துறதும் நுகர்றதும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ஒரு மாறுதல் செய்கிறார். கொஞ்ச நாள் இங்க பால் இருந்துறாங்க. அப்புறம் அந்த நாட்டு பழக்கம் பால் கொடுக்கிறதுக்கு செவிலித்தாய்கிட்ட ஒப்படைக்கிறது. ஆனா உண்மையிலேயே ஒரு வகையில் அவங்க நம்ம விட எல்லாம் விசாலமானவங்களாத்தான் தெரியுது. ஏன்னா நேத்த நான் ஒரு செய்தி சொன்ன, பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்தவரையில அன்னைக்குள்ளவங்க வந்து பெண் குழந்தைகளை கொண்டாங்க. நாமளும் அதுல கொஞ்சம் அவங்களை விட ரொம்ப விசேஷமான ஆள் இல்ல, அந்த வேலையை நம்ம ஆட்களும் செய்யறாங்க. ஆனா நம்ம விட அவங்க கொஞ்சம் கூடுதலா விசேஷமா தான் இருந்தாங்க. உலகத்துல பிறக்க வச்சு துன்யா வந்த பிள்ளை பார்த்துட்டு தான் மூத்தா போச்சு, இன்னைக்கு வயிற்றுக்குள்ள வச்சு மூத்தாக்கிறோம். அவனை விட ஒரு வகையில் நம்மாருக்கு மோசமாயிட்டாங்களும் நினைக்க தோன்றுகிறது. இன்னொரு பக்கம் நாம சிந்தித்துக் கொண்டால் அன்றைக்கு செவிலித்தாய்களை தேடுவாங்க. பால் கொடுக்கிறதுக்கு வெளியில இருந்து தாய்மார்களை கொண்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அத்தியாக்களை கொடுத்து பால் கொடுக்க செய்வாங்க. அது அரபு நாட்டில் எல்லா குடும்பத்திலையும் அதில் நபிகள் நாயகம் செல்லும் விதிகளுக்கு கிடையாது. அல்ல அவங்களையும் அவங்கள ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாதான் வழி நடத்தலாம். அவங்களையும் இன்னொரு தாய்க்கு பால் குடிக்க வைக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டமா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா இன்னைக்கு பாவம் நம்ம ஸ்ரீதேவிகள் எத்தனை பேர் பிள்ளைக்கு பால் கொடுக்கறது இல்லை. பாவம் அந்த புள்ள குட்டி பால் தான் குடிச்சுக்கிட்டு டப்பா பால் அந்த டப்பாவிலே போட்டிருக்கு. இது பிள்ளைக்கு ஆரோக்கியம் இல்ல, பிள்ளைக்கு ஆரோக்கியம் இல்ல, எல்லாம் பாருங்க அதுல போடப்பட்டிருக்கு, எல்லாம் எழுதிருக்கு, இதை இதை கொடுத்தா நல்லது இல்ல, அது ரூல்ஸ், அதை அவங்க கடைபிடிச்சு எழுதுறாங்க. நம்ம பார்க்க அது ஒரு ரூல்ஸ் வச்சுக்க, என் ரூல்ஸ் இதுதான், பிள்ளைக்கு டப்பா பால் தான். எத்தனையோ கணவன்மார்கள் மனைவிட்டு சொல்றாங்க நீ பால் தான் கொடுக்கணும், அந்த பாட்டில கொடுத்தா போதும். பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை, விலகினோம். எத்தனை ரெண்டு வருஷம் முழுமையா பால் குடிச்சிட்டாங்கன்னா உடல்ல ஒரு தனி ஆரோக்கியம். அந்த பாலுங்கிறது உணவு மட்டும் இல்ல, ஆயுள் பூராவும் மனிதனுக்கு ஆரோக்கியம் தருகின்ற சக்தியா தான் அதுல வச்சிருக்க. ஹயாத்து பூரா அந்த பால், ரெண்டு வருஷம் குடிச்ச பால் தாங்க 80 வயசுல நம்முடைய சுகத்துக்கு நசீபம் தருது. அந்த ரெண்டு வருஷத்தை நம்ம குறைவு செய்து குட்டி பாலை கொடுத்து அதை கொடுத்து அதுல என்ன இவங்களுக்கு என்ன நம்ம அதுல சில பேருடைய அபிப்பிராயம் பிள்ளைக்கு பால் கொடுத்தா அழகு போயிடுமோ. ஒரு உண்மை என்ன தெரியுமா, தாய்ப்பால் தாய் எந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்பகத்தில் பால் கொடுக்கலையோ அவங்களுக்கு மார்பகத்தில் புற்றுவியாதி ஏற்படுது. இன்றைய மருத்துவம் கண்டுபிடிச்சோம், நவீன மருத்துவம். அல்லாஹ் நமக்கு விளங்க தௌஃபிக் செய்வானாக. வெளியூர்ல இருந்தா போன் பண்ணி சொல்லிவிடுவோம், இம்மா ஸ்ரீதேவி தாய்ப்பால் கொடுத்து பிள்ளைய வளர்க்கணும். நாமெல்லாம் எல்லாரும் அப்படிதான் கொடுத்து வளர்ந்தோம். நவீன விஞ்ஞானம் வளர வளர மனிதர்களுடைய வாழ்க்கையில வித்தியாசம். அப்ப அன்னைக்கு அவங்க கொஞ்சம் விசேஷமானவங்க, செவிலித்தாய்களை தேடினாங்க. ஹலீமா சாதியான்னு ஒரு பெண்மணி, சாதியா கூட்டம் கொஞ்சம் பக்கத்துல மக்காவுக்கு பக்கத்துல அவங்க வாகனத்துல வர்றாங்க. எல்லாரும் வந்து புள்ளை எடுத்து வரல, நீண்ட செய்தி. அதுல சில நுணுக்க மட்டும் இந்த சமுதாயம் தெரியும். இந்த பால் எடுக்க வர்றாங்க, புள்ள வந்து அப்படியே தூங்குறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு குழந்தைகள் எடுத்துட்டாங்க. ஹலீமா சாதியா மட்டும்தான் கடைசி அவங்க வீட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க. மக்காவோட குழந்தையே இல்லை, மக்காவில குழந்தை இல்லை. எல்லா பிள்ளைகளையும் ஆட்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்னா கொஞ்சம் வசதியான பிள்ளைங்களை எல்லாரும் எடுப்பாங்க. வசதியான பிள்ளைகளை எல்லாரும் எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க, அவங்க நோக்கம் என்ன? அவங்களுக்கு ஏதாச்சும் வருமானத்துக்கு தான் செய்யறாங்க. பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிற நோக்கம் ஏதாச்சும் நமக்கு வருமானம் கிடைக்கும் தான் செய்யறாங்க. எல்லா குடும்பத்து பிள்ளைகளும் போயாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஹலீமா சாதியா வர்றாங்க. அந்த அதிக அந்த வரலாற்றை பாத்தீங்கன்னா அந்த அம்மா 7வதா வந்தாங்க. ஆமீனா சொல்றாங்க, உங்களுக்கு முந்தி 6 பேர் இந்த பிள்ளையை தூக்கி பார்த்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வர்றாங்க, பிள்ளைய பாக்குறாங்க, அழகா இருக்குது. ஆனா புள்ள எத்தீம், பாப்பா கிடையாது. பாப்பா இல்லைன்னா யாரு கூலி தருவாங்க, வச்சுட்டு போயிடறாங்க. ஆமீனா சொல்றாங்க, நான் கவலைப்படல, நான் கவலைப்படல. என்ன காரணம்னா அல்லாஹ் யார முடிவு செய்யறானோ அவங்களை கொண்டு நடக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, 6 பேர் வந்தாங்க, பிள்ளைய தூக்குனாங்க, புள்ள பால் பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, கூலி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்படின்னு நினைக்கிறது இல்ல, உண்மை. இந்த 6 பேரும் நசீபு கட்டவங்க. அண்ணா அவங்களுக்கு நசீபு வைக்கல, அகிலத்தினுடைய அருட்படை சியாமத்து வரையிலும் உள்ள இந்த சமுதாயத்தினுடைய ஒளி சுட நபிகள் நாயகம் அவங்க வீட்டுக்கு வரணும், நம்ம பாலை குடிக்கணும்னு சொன்னா அது லேசான விஷயமா? 6 பேரும் நபிய ஒதுக்குறாங்க இல்ல, 6 பேரையும் இந்த நபிக்கு தகுதி இல்லைன்னு நல்லா ஒதுக்கிட்டான். ஹலீமா வர்றாங்க 7வதா, பிள்ளைய பாக்குறாங்க, ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன யோசி, அவங்க சொன்ன வாசகம் பின்னால இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, எனக்கும் கூலி தேவை, நானும் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள பெண்ணு தான். ஆனா வெக்கமா இருந்துச்சு, எங்க குடும்பத்தில இருந்து நிறைய பேர் வந்து எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் சும்மா போறதுக்கு அவ்வளவு வெக்கமா இருந்துச்சு, வேற வழி இல்லையே, இந்த பிள்ளைய கூட்டு போமான்னு எங்க தாப்பா என்னுடைய கணவன்ட கேட்டேன். ஏமா எத்திமாச்சே, அதை தூக்கி என்ன செய்ய போறேன்னு கேட்டாங்க. பரவாயில்ல, எத்திமா இருந்தாலும் நமக்கு ஒரு பிள்ளை, அவங்களால என்ன இருக்கணும், சும்மா திரும்ப வேண்டாம் சொல்லி தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு வந்தேன்னா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தூக்க தௌஃபிக் செய்தான், கொண்டு வந்தேன். எங்க வாகனம் இருக்கு பாருங்க, சதியா கூட்டத்திலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு நாங்க ஏன் குழந்தை கிடைக்கல, கடைசி எங்க வாகனம் தான் வந்துச்சு, அது பலகீனமான வாகனம். வேகமா வர முடியல. இப்ப குழந்தைய தூக்கிட்டு எல்லாரும் வேகமா ஊருக்கு போயிட்டாங்க. எங்க வாகனத்துல பால் இல்ல, எங்க சாதியா கூட்டத்துல எல்லாரும் வறுமையில் இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லாரும் வசதி குடும்பத்தை தேடினாங்க. நான் இந்த குழந்தைய தூக்கின வாகனத்துக்கு போனேன், அல்லாஹ் பரக்க செய்தான். வாகனத்து கிட்ட போன உடனே நான் அற்புதத்தை பார்த்தேன், பால் இல்லாத மெலிந்த வாகனம் நிரப்பமாக பால் சுரந்து நின்றது. அடுத்த நிமிஷம் அவங்க எல்லாம் குழந்தைய கொண்டு போறாங்க, இனிமேதான் காசு பறக்கத்து கிடைக்கணும், இங்க பறக்கத்து பால் சுரந்து நிக்குது. வாகனத்துல ஏறி போனோம்னா சுபஹானல்லாஹ், வாகனம் அப்படியே வேகமா போகுது, வாகனம் வேகமா போகுது. அந்த வாகனத்தை பால் ஜாயிசோ இல்லையோ குடிக்கிறோமோ இல்லையோ, வாகனத்துக்கு பால் சுரக்குங்கிற தன்மையில அது கொஞ்சம் வளர்ச்சி பெற்று விட்டது, ஆரோக்கியமாகி விட்டது. எப்படி போயிட்டோம்னு சொன்னா, எங்க கூட்டத்தில் உள்ளவங்களை எல்லாம் தாண்டி எங்க வாகனம் போகுது. அப்ப கேலி செய்தாங்க குடும்பத்துக்காரங்க எல்லாம், என்ன அலிமா ரொம்ப ஸ்பீடா போறீங்களா, வாகனம் புதுசா வாங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்ல இல்ல, அது பழைய வாகனம் தான், வாகனத்துக்கு தனி சக்தி பிறந்திருக்குது, முதல்ல போய் சேர்ந்துச்சு. இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட செய்தி இல்ல, வரலாற்றில் எந்த நூலை திறந்தாலும் அத்தனை பேர்களும் இந்த செய்தி மறக்காமல் எழுதுகிறார். போய் சேர்ந்தாச்சு ஊருக்கு போனா இந்த பிள்ளையினுடைய பரக்கத்து விசேஷமானது. எனக்கும் வறுமையில தான் இருந்தேன், பால் ஒரு குழந்தைக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா எங்க குடும்பத்துல எல்லாரும் நாலு பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிற சக்தி உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ரெண்டு குழந்தை கிடைச்சிச்சு, சலதா லீசல்லாம் இன்னொரு பிள்ளை, ரெண்டு பேருக்கும் ஆழ்மரத்துல பால் கொடுப்பேன். பால் கொடுத்துட்டு அந்த பிள்ளை தூங்கும் போது இந்த பிள்ளையை கொடுப்பேன், இந்த பிள்ளை தூங்கும் அந்த பிள்ளையை கொடுப்பேன், ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு கொடுப்பேன், முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா ஒரு செய்தி நுணுக்க வச்சுறாங்க பாருங்க, அந்த குழந்தை பால் குடிச்சிச்சு, குடிச்சு முடிச்சோன்னே இந்த பக்கமா திருப்பி வச்சேன் குடிச்சிச்சு. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சாங்க, அவங்களுக்கு இந்த பக்கம் பால் கொடுத்த வலது பக்கம் குடிச்சாங்க, ரெண்டாம் அந்த திருப்புன வாயை கொத்திக்கிட்டாங்க. எனக்கு புரியல, அடுத்த நாள் அடுத்த நாள் எப்ப அவங்க பகுதியில் அவங்களுக்கு கொடுத்தா குடிப்பாங்க, அடுத்த பகுதிக்கு திருப்புனா வாயை கொத்திக்கிடுவாங்க. ஆனா அந்த குழந்தை ரெண்டு பகுதியிலையும் குடிச்சிச்சு. பின்ன அதுக்கு பின்னால் தான் எனக்கு விளங்குச்சு ஒரு உண்மை, அது என் சகோதரனுக்குரிய ஹக்கு, அதில் நான் பாதிக்க மாட்டேன்னு சொல்லிவிடுவேன். அவருடைய ஹக்கு. ஒரு பிள்ளைக்கு இந்த பக்கமா கொடுக்கறாங்க, ஒரு பிள்ளைக்கு இந்த பக்கமா கொடுக்கறாங்க. இந்த பக்கமா கொடுக்கற பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் தேவை தெரியலன்னா திருப்பி கொடுப்பாங்க. ஆனா சங்கதாரிசர் அந்த பக்கத்திலே தன் தேவை பூர்த்தி செய்துக்கிடுவாங்க. எங்க பிறக்கிற போது பால்குடி பருவத்திலேயே அல்லாஹு தஆலா அவர்களின் வழியை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்க விரும்புகிற நீதியை பால்குடி பருவத்திலேயே ஹயாத்தாக்க. அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஞாபகப்படுத்துறாங்க, உங்க குழந்தைகளை வளர்க்கிற போதே தீனுடைய உணர்வோடு வளங்க, பால் கொடுக்கிற போது தீனுடைய அமுதையும் இணைத்துக் கொடுக்கணும். விஷ்ணு சொல்லி பால் கொடுங்க, பால் கொடுக்கக்கூடிய ஷரத்துகள் நிபந்தனைகள் சுண்ணத்தான வாழ்க்கை எழுதுகிற போது விசுமி சொல்லி கொடுங்க. பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிற போது தாயிட்ட எந்த எண்ணம் இருக்குதோ அதே எண்ணம் பிள்ளைகளிலும் பிரதிபலிக்கும். நல்ல குணத்தோட ஈமானோட சலாமத்தோட நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பால் கொடுக்கணும். நீ பாவம் பிள்ளைக்கு படுக்கும் போதும் பால் குடிக்கும் போதும் தொட்டில் இருக்கிற போதும் அது டிவி சத்தத்தையே கேட்டுக்கு, நாம தொடர பார்க்கணும், அதுவும் தொடர்புள்ளதான் உட்கார்ந்துட்டு பிரிக்க முடியல, சூழல்களை மாற்ற முடியலங்கிற. குழந்தைகள் என்பது அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமம். பால் குடிக்கிற பருவத்திலேயே அவைகளிலே தீனுடைய நசீபுகள் கிடைக்கப்பெற. பெரிய பெரிய மனிதர்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களை அல்லாஹ் தஆலா பிறந்து வளர்ந்து பால் குடித்து வருகிற காலத்திலேயே அவங்களை தர்பியஸ் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உண்மையை சொல்லி தர்றாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீனே அத்தபனி ரப்பி ஃபஹ்ஸன தஅதீபி, எனக்கு என் ரப்புதான் ஒழுக்கம் கத்துக் கொடுத்தான், அழகிய ஒழுக்கம் கத்துக் கொடுத்தான். யாருக்கு முன்னால் அவங்க மாணவனாகவே உட்காரவில்லை, அவர்களுக்கு இந்த உலகத்தில் யாரும் ஆசிரியர் இல்லை. ஆசிரியராக இருக்கிற நசீப் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல, அந்த தகுதியை யாருக்கும் கொடுக்கவில்லை. எனவே எனக்கு என் ரப்பே ஆசானாக இருந்தான், அவனே எனக்கு ஒழுக்கம் கத்துக் கொடுத்தான், மிகச்சிறந்த ஒழுக்கம் கத்துக் கொடுத்தான் என்று சொன்னார்கள் என் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அரிமா சாதியா அவருடைய வீட்டில் பால் குடிக்கிறாங்க, வளர்றாங்க, ரொம்ப சிறப்பான வளர்ச்சி. அரிமா அந்த செய்தியை சொல்லும் போது யஷுப்பு சுபியானன் யஷுப்பு ஷபாபன் லம் யஷ்மஹதுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஒன்றுக்கு அவங்க வளர்ற வளர்ச்சி இருக்கு பாருங்க, எங்க காலத்துல யாரும் அப்படி வளர்ச்சி பெறல, தனி வளர்ச்சி. திடீர்னு பார்த்தா அப்படியே வளர்ந்துட்டே இருப்பான், நல்ல வளர்ச்சி. பார்த்தா யாரும் ஒரு வயசு பிள்ளைன்னு சொல்ல மாட்டான், ஒரு வயசு பிள்ளைன்னு சொல்ல மாட்டான், அப்படி வேக வேகமான ஒரு வளர்ச்சி. ஒரு நாள் ஒன்றுக்கு அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு ஒப்பிட்டு பார்த்தால் மிகச்சிறப்பான வளர்ச்சி. யாருக்கும் நபி ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வளர்கிறார்கள். இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா, சாதியா கூட்டத்தில் இருந்த வறுமை சிரமம் சங்கடம் இதெல்லாம் நீங்கி போச்சுங்கிறது பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம், சாதியா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவங்களும் மக்காவுல நுழைஞ்சி இந்த குழந்தையை பார்த்துட்டு இது அனாத பிள்ளையாச்சே, எங்களுக்கு இது வந்தா காசு கிடைக்காது, நோக்க நிறைவேறாது, தேவைகள் பூர்த்தியாகாது என்று சொன்ன குடும்பங்கள் எல்லாம் எங்க வீட்டுல வந்து சொன்ன செய்தி என்னன்னா, ஒரு மணி நேரம் அந்த பிள்ளை எங்க வீட்டுல கொண்டு நிப்பாட்டிட்டு கூட்டு போன்னு சொன்னா. எனக்கு அல்லாஹ் ஒரு பெரிய வேலையை கொடுத்தான், சாதியா கூட்டத்தில் காலையில 8 மணிக்கு ஒரு வீட்டில் கொண்டு பிள்ளையை விடுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வீட்டில் விடுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் இன்னொரு வீட்டுக்கு கூட்டு போவேன். ஒவ்வொருத்தங்களும் நபியை அழைச்சி வீட்டில் வச்சு கொஞ்ச நேரம் பார்க்கறதுல பெருமை கண்டார்கள். அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஞாபகத்தை செய்தான், என் வீட்டிலேயே இருக்க தௌஃபிக் செய்தான். எங்க போச்சு வாழ்க்கை, எங்க போச்சு அல்லாஹ்வின் நாட்டம்? எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு இந்த புள்ள ஒரு மணி நேரம் நம்ம வீட்டில் இருந்தா பறக்கத்து. அல்லாஹ் உணர செய்கிறான், யாரெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களோ, இந்த பிள்ளையால் தேவை நிறைவேறாது என்று சொன்னார்களோ, அவர்கள் விளங்குகிறார்கள் இந்த பிள்ளை நம்ம வீட்டில் ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதுமே விளங்குகிறார்கள். அவர்களை அல்லாஹ் அல்லவா தேர்ந்தெடுத்தான், நபிமார்களுக்கெல்லாம் உத்தாய்ப்பான முத்திரையான நபியாக அல்லவா அனுப்பி வைக்கிறான். ஒவ்வொரு பகுதியும் விசேஷமானது. ஹைர் அல்ஹம்துலில்லா, ஒரு நாள் அந்த சகோதரரும் இவங்களும் ஒன்னாத்தான் போவாங்க, ஒன்னாத்தான் வருவாங்க. அனிமா ரெண்டு பிள்ளை இல்லையா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பிள்ளை, ரெண்டு ஒன்னாத்தம் பால் குடிக்க ஒரே காலம், ஒன்னா போவாங்க வருவாங்க. திடீர்னு அவர் ஓடி வந்தார், நல்ல வளர்ச்சி நபி அவங்க, ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னாரு, அனிமாட்ட எனக்கு பயமா இருக்குது, நம்ம சகோதரர் அவர் ரெண்டு பேர் வந்தாங்க, வெள்ளை டிரெஸ் போட்டு வந்தாங்க, அந்த முகமது குடிச்சு கீழே மலத்திட்டாங்க, படுக்க போட்டாங்க, அப்படியே கத்தியால வைத்த கிழிச்சாங்க, கிழிச்சாங்க, நான் பதறி போய் ஓடி வந்துட்டேங்கிற. ஹலீமாவும் அவங்க வீட்டுக்காரங்களும் அப்படியே பதறி அடிச்சு ஓடி வர்றாங்க. என்ன பறக்கத்தான பிள்ளை, இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் சொன்னா அவங்க வீட்டுல பதில் சொல்ல முடியாது, மக்காவில் பதில் சொல்ல முடியாது, இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் கூட பதில் சொல்ல முடியாது. வேகமா ஓடி வந்து பார்த்தா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் படுத்திருக்கிறாங்க. அப்ப வேகமா பிள்ளைய தூக்கி கேட்டாங்க, என்னப்பா நடந்துச்சு? இல்ல ரெண்டு பேர் வந்தாங்க, என்ன படுக்க வச்சாங்க, வெள்ளை சட்டை போட்டிருந்தாங்க, அப்படி வயத்தை கிழிச்சாங்க, ஏதோ எடுத்தாங்க, பின்பு ஏதோ செய்தாங்க, அப்புறம் எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப பாருங்க, ஆபரேஷன் பண்ணது நபிக்கு தெரியுதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதை விட பெரிய விஷயம் அந்த சகோதரருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த செய்தி சொன்னதே யாருதான், அவர் தான். நீ வரலாற்றுல எல்லாம் நூலையும் திறந்து பார்க்கலாம். ஹரிமா பயந்துட்டான், என்ன நடந்துச்சோ தெரியலையே. ஹதீஸ் சொல்ற செய்தி வேற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இந்த செய்தி சொல்றாங்க, பிற்காலத்திலையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ரெண்டு மலக்குகள் வந்து என்னுடைய இதயத்தை பிளந்து உள்ள இருக்கக்கூடிய கல்பை அல்லாஹ்வின் ஒளியால் தூய்மையாக்கி போனாங்க. இங்க ஒரு தனி ஆன்மீக சிகிச்சை நடந்தது, ஆன்மீக மருத்துவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த அம்மா பயந்து போய் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு பிள்ளையை தூக்கி நேரா மக்கா வந்துட்டான். மக்கா மலகரம் வந்துட்டாங்க, வந்து சொல்றாங்க, ஆமீனாட்ட கேட்டாங்க, பிள்ளைய கொண்டு கையில கொடுத்து வச்சுக்கங்க அப்படின்னா. ஆமீனா கேட்கறாங்க, என்னமா நீங்க முதல்ல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இந்த பிள்ளைய தரத்துக்கு மனசே இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்களா கொண்டு தரீங்களே, இந்த பிள்ளைய கொண்டு தரத்துக்கு மனசே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்களா தரீங்களே, இல்ல நாங்க வந்து தகவப்து அழகினா ரொம்ப பயமா இருக்குது, என்ன பயப்படுறீங்க, இல்ல அவருக்கு இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. உடனே ஆமீனா கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, சைத்தான் ஆலை, சைத்தானே பயப்படுறீங்கன்னு கேட்டான். சைத்தான் ஆமான்னு சொன்னாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஏதோ சைத்தான் வேலை பட்டுட்டோ, முசிபத்து ஏற்படுத்தோமா, ஏதோ பிள்ளைங்க ஒரு மாதிரி இருந்தாச்சுன்னா ஏதோ பேய் பிடிச்சிட்டு நம்ம நினைக்கிறோமா இல்லையா, பிள்ளைங்க ஒரு மாதிரியா திடீர்னு வேகமா வருவாரு, ஒரு மாதிரியா இருக்கிறானா பேய் பிடிச்சிட்டோம், உடனே அதுக்கு சம்பந்தப்பட்ட லெப்பமா இருக்கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்க ஏதாச்சும் ஓதி பார்ப்பாங்க. அப்புறம் டாக்டர் நீங்க உழவு உழவழிஞ்சு எங்க டாக்டர் போனா நோயின்னு சொல்லுவாரு, லெப்பிட்ட போனா பேயும் சொல்லுவாரு, எங்க லெப்பிட்ட போனா அவர் நோயின்னு சொன்னா அவர் நிலைமை என்ன ஆகுறது, டாக்டர் போனா பேயும் சொன்னா அவர் நிலைமை என்ன ஆகுறது, எங்க போறோமோ அங்க அந்த பேர் தான் சொல்லுவாங்க, இவட்ட போன நோயும் பெற அவட்ட போன பேயும் சொல்ல போறாங்க. ஆக ரெண்டு பேர்த்த நமக்கு எங்க குணமாகுமோ அங்க அந்த குணத்தை கொடுக்கறான். அதப்பா நான் ஒரு செய்தி படிச்சேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றாரு, வந்து சொன்னாங்க, யார சொல்லப்பா எனக்கு சிறு நீரகம் வலிக்குதுங்கிறான். இந்த காலம் மருத்துவமே இல்ல, வளர்ச்சியே இல்ல, சிறுநீரகம் வலிக்கிறதுன்னு சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, அப்படியா, ஆமா யூரின் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒரு பெரிய நோய் இன்னைக்கு இந்த நோய் எல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ரெண்டு மூணு லட்சம் சொத்து வச்சுக்கணும். அல்லாஹ் தாலா ஆஸ்பத்திரி வாழ்க்கையில இருந்து பாதுகாப்பானாங்க, அதன் சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பானாங்க, நம்மையும் நமது பெற்றோர்களையும் மனைவி மக்கள் சந்ததிகளை பூரா பாதுகாப்பானாங்க. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில ஒருத்தங்க போய் முடங்கினாங்க வைங்க, அந்த குடும்பத்துல எத்தனை பேருக்கு சிரமம், மருத்துவம் என்பது சேவை. இஸ்லாம் சொன்னது இன்றைக்கு மருத்துவம் எல்லாம் தொழிலாகி மாறி இருக்கிறது. சேவையான ஒரு வாழ்க்கை அது. யாரையும் நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. என்ன காரணம் சொன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க படிக்கிறாங்க, அவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க, அவங்களுடைய ஹக்கு நிறைவேற வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு தேடணும், டாக்டருக்கும் கூட நம்ம பாதுகாப்பு தேடணும். அவரும் துவா செய்யணும், அல்லாஹ் இந்த நோயிலிருந்து பாதுகாக்கலாம் சொல்லிட்டாங்க இல்லையா. துவாக்களில் எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமான துவா என்ன தெரியுமா, அஹப்பு துஆ இலையா, எனக்கு ரொம்ப பிரியமான துவா யாரு, நபிகள் நாயகம் அஹப்பு துஆ இலையா அஸ்அலுல் ஆஃபியா, துவாக்களில் எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமானது, ரப்பே எனக்கு சுகத்தோடு வாழ வைப்பாயா, இதான் நான் ரொம்ப பிரியமா துவா கேட்கிறேன். நாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபிக்கு பிரியமான அந்த துஆவை நம் எல்லோரிலும் கபூல் செய்வார். சுகம் குன்றுனா எல்லாம் போயிடும் வாழ்க்கையே. சுகம் குன்றி போச்சு வாழ்க்கையே, எதிர்காலம் இல்லாத ஒரு நிலை உருவாயி. அப்ப சுகம்ங்கிறது பெரிய நியமம். அப்ப நோய் வந்தா எப்படி நடந்துகிறது, நோயே வரக்கூடாதா, நோயை வேண்டாம் சொல்றதா, இன்ஷா அல்லாஹ் அது இன்னொரு நாள் பேசிக்கிறது. நாள் இருக்கிறதுனால விசாலமான காலம் தரப்பட்டதால பேசிக்கிடலாம். அப்ப நாங்க சொல்ல வந்த செய்தி என்ன, அவங்க கேட்கறாங்க ஆமினா, என்ன சைத்தான் ஏன் பயன்படுறீங்க, பிள்ளைக்கு ஏதோ பேய் தொட்டுட்டு நினைக்கிறீங்களா. ஆமான்னு சொன்னாங்க ஹலீமா, அன்னைக்கு இஸ்லாம் இல்ல, ஈமான் இல்ல, ஷரியத் இல்ல, ஒரு பயம் இருக்கத்தான் செய்வோம். ஆமினா பதில் சொன்னாங்களா, அழுத்தமான நம்பிக்கை பாருங்க, அல்ல அப்படிப்பட்ட யகீன் உள்ள குடும்பத்துல தாங்க நபியை பிறக்க செய்யணும். ஆண்டவன் மீது சத்தியம் இட்டு சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியம் இட்டு சொல்கிறேன், ஷைத்தான் என்னுடைய மகன் கிட்ட கூட நெருங்க முடியாது. அழுத்தமான வார்த்தை. நம்ம வீட்டு தாய்மார்களுக்கும் அல்லாஹ் இப்படி நம்பிக்கை நசீபாக்குவானாக. நம்ம வீட்டுக்கு கூட நம்பிக்கை பிறக்கணும் இல்லையா, எல்லாத்துக்கும் இப்படி பிறக்கவா செய்யுது. சின்ன விஷயமா இருந்தாலும் பயம் வந்ததுதா இல்லையா, சின்ன விஷயமா இருந்தாலும் வீட்டை விட்டு நம்ம வெளியில வரணும்னா கால லேசா கழு தட்டிட்டு வைங்களேன், கதவு தட்டிடும். உடனே நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு, உடனே உள்ள வந்துட்டு திரும்ப போந்துடுவாங்க, காலில் கழு தட்டிட்டு அப்படி போயிடாத, உள்ள வா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு அப்புறம் திரும்ப வர. திரும்ப வந்தார்ல வெறுத்தம் போடாத வெளியில போறோம், விறகு வெட்டுறோம், இன்னொருக்கு உள்ள போயிட்டு வெளியில வர. ஏன்னா இவன் முன்னால போனா ஏதாச்சும் முசீபத்து நடந்தது, காலில் கழு தட்டிட்டா ஏதாச்சும் முசீபத்து ஆயிரும் அப்படி நம்ம நினைக்கிறாங்க சகோதரர்கள். ஏன்னா நம்ம வீட்டுல தாயார் என்ன செய்வாங்க, உள்ள வெளியில வந்து அவங்க வாசல நின்று வழி அனுப்பி வைப்பாங்க. அவங்க கோடாயகாரம் அவங்களும் விடுறது இல்ல, ஏமா சீதேவி அப்படி எல்லாம் இல்லமா, நீ ஆயுசாவா இருக்கலாம், தாய் சொல்லதான் கேட்கணும், சந்தோஷம். எப்ப சொல்லணும் அவங்கள்ட்ட, எப்படி சொல்லணும், அல்லாஹ் எல்லாம் சொல்லியிருக்கான், தாய் எப்படி திருத்தணும், தாய்கிட்டலாம் கோவப்பட்டுற கூடாது, மனசை புண்படுத்திடக்கூடாது, அவங்களுக்கு நம்ம ஆசன் ஆயிடக்கூடாது. அணுகுமுறையோடு பக்குவத்தோடு ஒரு காலம். அப்ப நம்ம பின்னால மாறி சொல்ல வர சொல்ல வர அதுக்கு பின்னால என்ன ஆயிட்டு, கோடாதிகாரனை பாக்குறது இல்ல, யாரையும் பாக்குறது இல்ல, அவங்க நம்மளை அனுப்ப ஆரம்பிச்சிடறாங்க. அதோட நம்ம வெளியில வரும்போது அவங்கதான் சொல்லுவாங்க, பிஸ்மில்லா தர்க்கத்தெல்லாம் சொல்லிட்டு போகும் அப்படின்னு. அப்ப நாம பிஸ்மில்லா இன்னைக்கு நம்ம ஆடி மாடோம், போதுனோம், படிச்சோம், அதெல்லாம் பின்னால. ஆனா பிஸ்மில்லாயி தவக்கத்தோடதான் வீட்டை விட்டு வெளியில கால் எடுத்து வச்சா சொல்லணுங்கிறத என் தாய் சொன்ன பாடுதான் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அது ரெண்டு மூணு வயசுல மதரசாவில போய் அடிப்புமே போதுற போது சொல்லி கொடுத்த பாடம் இன்னைக்கு மறக்கல. வீட்டுக்குள்ள நுழைவோம், அம்மா சொல்லுவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நுழைவாயாக, அன்னைக்கு சொன்ன அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம துபாயில நம்ம ரூபில் நுழைஞ்சாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் நுழையலாம். படித்து வருகின்ற பாடம் ஒன்று, தாயின் மடிதான் முதல் பள்ளிக்கூடம் நண்பர்கள். அமினா சொல்றாங்க பாருங்க அழுத்தமான வார்த்தை, அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஷைத்தான் என் மகனை நெருங்கவே முடியாது சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க. அல்லா மீது சத்தியமா இன்னொரு செய்தி சொல்றேன், என் மகனுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ரொம்ப அந்தஸ்து இருக்குது. அல்லா எப்ப சொல்ல வைக்கிறான், ரெண்டு வயசுல சொல்ல வைக்கிறான், இன்ன லிபுனில ஷானா, என் மகனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது, அந்தஸ் இருக்குதுன்னு சொல்வாங்க. கை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க ஹலீமா சாதியா. ஆமினாவுடைய அரவணைப்புல வளர்றாங்க மக்கமா நகரத்துல. சுபஹான் அல்லாஹ், மக்காவுல நபி ரெண்டு வயசு அப்படி ஒரு பெரிய பெருநாம வளர்ச்சி, ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அந்த வீதியில நடந்தா அவங்க நட, அவங்க குணம், அவங்க பேச்சு, பழக்க வழக்கத்துக்கு அவங்க தேர்ந்த இனிமை, யாருக்குண்டாலும் முகம் வளர்றது, யாருக்குண்டாலும் சிரிச்சு பழகிறது, மக்காவில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொன்னா, வரலாற்று அந்த பகுதியை இப்னு இஸ்ஹாக் தாரியத்தில் முஅர்ரிஹிற்கு முஅர்ரிஹீங்கள் சொல்றாங்க, வரலாற்று ஆசிரியர்கள், ரயீசுல் முஅர்ரிஹீன், வரலாற்று ஆசிரியர்களுக்கெல்லாம் தலைவர்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. எப்படி ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்ஸீர் கலையின் தலைவராக இப்னு அப்பாஸ் இருக்கிறார், வரலாற்று கலையின் தலைவராக ரயீசுல் முஅர்ரிஹீன் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி, அவங்க அவங்க வரலாறு தான் வரலாற்றில் ரொம்ப சஹியானது, அங்கீகாரமானது. அவங்க சொல்ற அந்த ஒரு பக்கம் செய்தி எழுதுறாங்க, அதை பார்த்தா திரும்ப திரும்ப நான் படிச்சேன். ஏன்னா அவங்க வீதியில வருவாங்க, மக்காவில் அவங்க பார்க்க ஆயிரம் கண்கள் வேணும், எல்லா குடும்பத்துக்காரங்களும் அவங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, பேசுனா பேச இனிமையா இருக்கும், தேவைக்கு பேசுவாங்க, தேவைக்கு அதிகமா பேசுனா வாயை பொத்திட்டு முகம் மலர்ச்சியோடு நிப்பாங்க, தேவைக்கு தான் பேசணும், தேவைக்கு மீறி பேசக்கூடாது என்பதை பின்னால நபி உலகத்திற்கே அழைப்பு தர்றாங்க. இப்போ அவன் வாய தேவைக்கு மீறிய வார்த்தைகளை பொத்திக்கிட்டாங்க, சிறுபிராயத்திலிருந்து அதை வாழ்க்கையாக கத்துட்டாங்க, அடிப்பத்திடுவாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க, முகம் வளருவாங்க, அந்த குடும்பங்களோடு தங்களை இணைச்சுக்கிடுவாங்க. மக்காவில் எப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு, மக்காவில் எல்லா குடும்பத்திலையும் நபி போக ஆரம்பிக்கிறான் சின்ன வயசுலயே. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அப்துல் முத்தலிபு தான் பொறுப்பு, அப்துல் முத்தலிபு ஒரு உண்மையை அவங்க குடும்பத்துக்கு உணர்த்துறாங்க, அவங்க விளங்கிட்டாங்க, நபிசல்லாலே செல்லத்துக்கு உட்கார வைப்பாங்க, செல்லதாலே செல்ல குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா வந்து சாப்பிடுவாங்க, அந்த குடும்பம் பெரிய குடும்பம், அப்துல் முத்தலிபுடைய குடும்பம் இருக்கு பாருங்க, பெரிய குடும்பம், சாப்பிட உட்காருவாங்க, எல்லாத்தையும் ஒன்னா வச்சு சாப்பிட கொடுப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க, நபிசல்லாலேஸ்வரம் கூட இருப்பாங்க, எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு சாப்பாடு மிச்சமா இருக்கும், எல்லாரும் யார் வந்தாலும் சாப்பிடலாம்ங்கிற அளவுக்கு எல்லாம் அந்த குடும்பத்தை வச்சிருந்த காபாவுடைய நிர்வாகம், பெரிய குடும்பம். அப்துல் முத்தலிபுக்கு வந்து 12 பிள்ளைங்க, ஒவ்வொரு பிள்ளைங்களும் கல்யாணம் ஆகி பேரன் பேத்தி, ஆக ஒரு 100 டிக்கெட் இருக்கு வீட்டுல, எல்லாரும் சாப்பிடுவாங்க, ரசூல் சல்லா பக்கத்துல வச்சுக்கிடுவாங்க, சொல்லுவாங்க அப்துல் முத்தலிப் என் மாடை கொண்டு வாங்கப்பாங்க, பேர பிள்ளை பக்கத்துல வச்சுக்கிடுவாங்க சாப்பிடுவாங்க. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் நபி மேல மொஹப்பத்தா இருந்தாலும் எங்களுக்கும் பேர பிள்ளை இருக்குதா இல்லையா, எங்களுக்கும் பிள்ளை உங்களுக்கு பேர பிள்ளை தானே, அப்பாசுக்கு பிள்ளை இருக்குது, அபுதாலிபுக்கு பிள்ளை இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பமார்கள் எல்லாருக்கும் அபூ லஹபுக்கு பிள்ளை இருக்குது, எல்லாத்துக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல வைக்காம இந்த பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு வைக்கிறாங்களேங்கிறத கேட்கறாங்களோ இல்லையோ மனசுல ஒரு எண்ணம் வரும், எல்லாத்துக்கும் வருத்தி பேர பேத்திகளை வந்து சமமா நடத்த நினைப்பாங்க, இப்ப எனக்கு பிள்ளை இருக்குது, என் அண்ணனுக்கு இருக்கு, என் தம்பிக்கு இருக்கு, எங்க வாப்பா என் பிள்ளைய மட்டும் கவனிச்சாரு வைங்க, எங்க அண்ணன் என்ன சொல்ல ஆரம்பிச்சு வேற வர வர வாப்பாவும் சரியில்லை, தம்பி பிள்ளைய மட்டும் கவனிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம மட்டும் கவனிச்சாலும் அந்த பேச்சு தான், நம்ம பிள்ளைய மட்டும் கவனிச்சாலும் அந்த பேச்சு தான், நியாயம் அவங்க எதிர்பார்க்கறதுல. அந்த மாதிரி அப்துல் முத்தலிபு இவங்களை கவனப்படுத்துவாங்க. இதுல ஒரு எண்ணம் இருந்துச்சு லேசா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் ஒரு சின்ன எண்ணம், அப்துல் முத்தலிபு அதை புரிய வைக்கிறாங்க. ஒரு நாள் நபியை கூப்பிடல, நபி வெளியில போயிருக்கிறாங்க பக்கத்து வீட்டுல, அப்படி பக்கம் சாதியா குடும்பத்தை மாதிரி பக்கத்து வீட்டுல கூப்பிட்டு போயிட்டான், அங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க, அங்க சாப்பாடு வச்சாச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க, ஒலம் எஷ்பவு சாப்பாடு பத்தல சாட்டேஜ் ஆகி, வரலாற்றுல எழுதப்பட்ட செய்தி, ஒலம் எஷ்பவு வயிறு நிரம்பல சாப்பாடு இல்ல, அப்துல் முத்தலிபு சொன்னாங்களா என்ன இது பத்தல், ஆமா இன்னைக்கு என் புள்ள இல்ல அதனாலதான் உங்களுக்கு பத்தல, அவங்களும் புரியுறாங்க. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வைக்கிறாங்க, எல்லாரும் வயிறு நிரம்புறாங்க, மிச்சமா இருக்குது. இன்னொரு 2 நாள் கழிச்சு இரண்டாவது மீண்டும் யம்தஹிமு அபு அப்துல் முத்தலிப் அபுனாஹு, தனது குடும்பத்து பிள்ளைகளை அப்துல் முத்தலிப் சோதனைப்படுத்தி பார்க்கிறார், நபியின் கண்ணியத்தை விளங்க வைப்பதற்காக. 2-3 நாள் கழிச்சு நபியை வெளியில விட்டுட்டாங்க, சாப்பாடு வச்சாங்க, சாப்பாடு ஷார்டேஜ் ஆகுது, அடுத்து நபியை உள்ள வைக்கிறாங்க, சாப்பாடு பரக்கத் ஆகுது, எல்லாரும் சொன்னாங்களாம் இன்னஹு முபாரக், முகமது பரக்கத் பெற்ற மனிதர் என்று சொன்னாங்க. அவங்க எதாவது விரும்புறாங்க, எல்லாரும் வாயில இருந்து அந்த செய்தி வரும், குடும்பத்துல கூட அவங்க இருந்தா பரக்கத். அன்பர்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிபு ரொம்ப, அவங்க வருவாங்க ஒரு முஸல்லா விரிச்சிருக்கும் காபத்துல்லால, இந்த மக்காம் இப்ராஹிம் இருக்கு பாருங்க, ஹஜ் ஹஜ்ஜுகளுக்கு தெரியும், மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல ஒரு முஸல்லா விரிக்கப்பட்டிருக்கும், அப்துல் முத்தலிபு அதில் தான் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க ஒரு மக்காவுடைய தலைவர், அவங்க வந்து எல்லாரும் கண்ணியப்படுத்துவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா அப்படி வருவாங்க, வந்த உடனே அந்த முஸல்லால போய் உட்கார்ந்துருவாங்க, அல்லா உட்கார வைக்கிறான், உட்காந்தோன்னு பக்கத்துல இருக்கவங்களாம் இருந்துருங்க இருந்துருங்க, அந்த சின்ன பிள்ளை போய் உட்கார்ந்தா, வேஷ்வா மடத்துல போய் சின்ன பிள்ளை உட்காந்து என்ன செய்வோம், வெளியே தள்ளிட்டு வந்த பாண்டி இருந்த பக்கமான இல்லை, அவங்க எல்லாரும் நாட்டுவாங்க, அப்துல் முத்தலிபு சொல்லுவாங்க தாரு இப்னி இன்னல கூட ஷாயினா, ஆமினா சொன்ன அதே வார்த்தை இங்க அப்துல் முத்தலிபு வாயில் பிறக்கிறது, என் மகனை விட்டு விடுங்கள், அவருக்கு எதிர்காலம் பிரகாசமாக பெரிய அந்தஸ்து இருக்கிறது, பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறுவர்களை வந்து எப்படி நடத்தணும், குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோமோ அப்படி வளர்க்கலாம், அவங்க உள்ளத்தை காயமாக்கிற கூட முதல் விஷயம் இளைஞர் நம்ம பிள்ளைங்களுடைய உள்ள காயமாக்கப்படக்கூடாது. பிள்ளைகளை வந்து எப்போதுமே நம்மின் பக்கம் அன்புடையவர்களாக அவர்களை வளர்க்க முயற்சிக்க எதுக்கெடுத்தாலும் பிள்ளைகளை அடிக்கிறது முதல்ல நிறுத்தம். 2 வயசுல அடிபடுற வயசா, 3 வயசு அடிக்கப்படுகிற வயசா, இன்னைக்கு பாருங்க டென்ஷனான காலம். தாய் தகப்பங்க பல வேலைகள் இருக்கிறாங்க, சின்ன வயசு பிள்ளை ஏதாவது சேட்டை முடிஞ்சு 2 வயசு வேண்டாங்க, 1.5 வயசு பிள்ளை ஒரு பாலை கவுத்துட்டு வைங்கிற சுபகான அந்த பிள்ளைக்கு உள்ள அடி இருக்கு பாருங்க. அதுக்கு பின்னால் 2வது தடவை கொடுக்கறது கொஞ்சம் அமிட்டாஞ்சன் போட்டு தேர்ச்சி விட்டு இருக்கு. எங்க ஒரு 100 பால் போச்சு, என்ன செய்ய அந்த பிள்ளை பாவம், அதுக்கு பாலும் தெரியுமா தண்ணியும் தெரியுமா? அப்ப நாம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போயிட்டோம் சொன்னா பிள்ளைகளுடைய தன்மையை கூட புரிகிற நசீவு இல்லாம போயிட்டு. குழந்தைகள் விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க, நீங்கள் சிறுவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், பிள்ளைங்களை அன்பு காட்டி வளர்க்க. இது நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அல்லாஹ் விசேஷமாக்குனானா அவர்களின் சிறுபிராயம் அத்தனை பேர்களாலும் கருணை காட்டப்பட்டுச்சு. எல்லாரும் அவங்களை கண்ணியப்படுத்தினாங்க, எல்லாரும் அவங்களை கூப்பிட்டு முத்தமிடுவாங்க, அவங்களை சிறப்பு படுத்தினாங்க. நபி இந்த உம்மத்துக்கே இந்த பாடத்தை நசீபாக்கி தர்றாங்க. இன்னும் சொன்னாங்க, குழந்தைகள் எப்படிப்பட்டவங்க, முபுகிலத்துன் முஜுபீனத்துன் முஹ்சினத்துன், பிள்ளைகள் யாரு தெரியுமா, கஞ்சனாக நம்மை ஆக்கிடுவாங்க. நம்ம எப்படி ஆக்கிடுவாங்க, கஞ்சன் ஆக்கிடுவாங்க. யாரு கேட்டாலும் 100 ரூபா எடுத்து கொடுப்போம், 100 ரூபா நம்ம நாட்டு ரூபாய் இல்லை, 100 திருமணம் 50 எடுத்து கொடுப்போம், 25 எடுத்து கொடுப்போம், அப்படிலாம் கொடுத்தோம். புள்ள பிறந்த ஒண்ணு சுருக்கிற 5 கொடுக்கிற 2 ஆகும் என்ன, அதுக்கு பின்னால் அது பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு வைங்கல சுத்தமா காலி ஆயிட்டு நின்று போச்சு, கொடுக்கறதே இல்ல. பக்கத்துல ஒரு நண்பர் சொல்லுவா, எப்ப நீ இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா என்னைக்கு சேர்க்கறது, ஒரு சேமி போச்சுக்கப்பா, புள்ள பழம் வளர்ந்துட்டு இருக்கு, பட்ட புள்ள 2-3 லட்சம் கொடுக்கணும், என்ன செய்வார் பாபு முபுகிலா சொல்றாங்க. உன்னுடைய குழந்தை உன்னை கஞ்சனாக ஆக்கும், குழந்தைகள் உங்களை கஞ்சனாக்கிவிடும் இன்னொரு செய்தி பெருமக்கள் அதுல இருந்து மறைமுகமா எழுதுறாங்க, குழந்தைகள் விஷயத்துல அது உங்களை கஞ்சனாக்குற அளவுக்கு நீங்க நடந்துக்கங்க. அப்படின்னா என்ன, குழந்தைகளை குழந்தையாக வளர்க்கிற போது நீங்க கஞ்சனாக வாழுங்கள். பிள்ளைங்க கையில காசு நிறைய கொடுத்துறாங்க, கெட்டு போயிடுவார்கள், சீரழிந்து போவார்கள், நல்ல நண்பர்களை பெற முடியாது, அவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நீங்க வீணாக்கிடக்கூடாது. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கையில காசு அள்ளி கொடுத்துரு, நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், போனா பிள்ளைங்க காசு கேட்டாச்சுன்னா 1000 ரூபாய் கொடுக்கற, நமக்கு என்ன அது 100 திருகம்ஸ் தானே போயிட்டு போகுது, 90 திருகம்ஸ் தானே போயிட்டு போகுது, 1000 ரூபாய் அவனை கொடுத்தா என்னது ஆகும். குழந்தைகள் விஷயத்திலே நீங்கள் கஞ்சனாக வாழுங்கள், கோலையாக வாழுங்கள். பிள்ளைங்க வந்து அடிச்சுட்டவங்கள நீ கோலை ஆகிடணும், பதிலடிக்க கூடாது. பிள்ளைங்க ஒரு தாயை பேசிச்சு தந்தையை பேசிச்சா அது 2 வயசு புள்ள, அதுக்கு பகரமா நீ பேசக்கூடாது. புள்ள நம்ம பார்த்து சொல்லிச்சு, நீ ஒரு சரியான வாப்பா இல்ல, நீ ஒரு சரியான மகன் இல்லைன்னா அடுத்த வேலைமா போயிடும், அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க கூட. ரவி அவங்க சொல்றாங்க, குழந்தைகள் உங்களை கோலையாக்கிவிடும் கஞ்சனாக்கிவிடும். அதுல 2 அர்த்தம், ஒன்னு புள்ள வந்துச்சுன்னா உனக்கு காசு நீ செலவழிக்க மாட்டே, யோசிக்கிற நீ பிள்ளைங்க விஷயத்துல கோலையாயிருந்த, ஆனா கோலையாத்தான் இருக்கணும், கஞ்சனாத்தான் இருக்கணும். குழந்தைகள் விஷயம் அவங்களுக்கு காசு அள்ளி போட்டுக்கூடாது, வாழ்க்கை கெட்டு போயிடும், எதிர்காலத்தை வீணாக்கிடுவாங்க. பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு அளந்து கொடுக்கணும் காசு, 1 ரூபாய் கொடுக்கணும், 10 ரூபாய் கொடுக்கணும். பிள்ளைங்க 50 ரூபாய் கிட்ட எதுக்கு, நீங்க பாருங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பேர்ல இருக்கிற பாசத்துல எல்லார் கையிலயும் செல்ல கொடுத்துட்டோம். உண்மையிலே ஒரு பெரிய சோதனை, 10 வயசு பையங்க 15 வயசு பையங்க, 10 வயது பொண்ணுகள் 15 வயது பொண்ணுகள் எல்லாம் கைபேசிகளுடன் நடமாடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர், அதில் 1000 நன்மைகள் இருக்கட்டும், நமது பிள்ளைகளின் எதிர்காலம் சைராக இருக்க அல்லாஹ் நசீப் அளிப்பானாக. எல்லாம் தொடர்புகள் எல்லாம் செல்லோடு ஆகிப்போச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீணாக்கிடக்கூடாது, கொடுக்க கூடாதுங்கிறது. குழந்தைகள் கையில் படிப்பு காலம் முடிகிற வரையிலும் அவர்கள் இன்னொரு பெண் சரியான ஹலாலான ஒரு மனைவியை கடப்பிடிக்கிற வரையிலும் அவங்களை கொஞ்சம் நம்ம பாதுகாத்து வைக்கணும். அது ஒரு தகப்பனின் கடமை, ஒரு தாயின் பொறுப்பு. நமது பெண் பிள்ளைகளை நாம் பாதுகாக்கணும். காலேஜ் வாழ்க்கையில, ஸ்கூல் வாழ்க்கையில் இன்னைக்கு செல்பேசி கைபேசி கொடுக்கப்படும். நான் நம்ம பகுதியில் ஒரு ஐடி பாலிடெக்னிக்ல ஒரு சட்டத்தை பார்த்தேன். போகும்போது செல் தொடர்போடு உள்ளுக்குள்ள யாரும் காலேஜில் நுழையக்கூடாது, காலேஜுக்கு வரும்போது கைபேசி கொண்டிருக்கூடாது. அற்புதமான சட்டம். இந்த பையன் கூட வச்சுட்டு போயிடுவாங்க, கொண்டு போனா காலேஜுக்கு வெளியாக்கலாம். நம்ம பகுதியில் திருநெல்வேலி பகுதியில் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதன் வெளிப்பாடு பிள்ளைகளுக்கிடையே ஏற்பட்ட குழப்பங்கள், பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளங்களை பறிகொடுத்து நடமாடும் இந்த தன்மைகள். அல்லாஹு தஆலா நமது பிள்ளைகளை சீரழிவுகளில் இருந்து பாதுகாப்பான். அப்ப நான் உங்களை எல்லாம் கருணையோடு கேட்கிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள். அன்புக்கு அளவு இருக்கிறது. அன்பு காட்டுகிறோம் என்ற பெயரால் பிள்ளைங்க விஷயத்துல தாராளமா காசை கொடுத்து அம்பாக்கிடக்கூடாது. அவங்க கேட்டதையெல்லாம் கொடுக்கலாம், அவர்களின் நன்மைக்காக இருக்கட்டும். ஒரு பேனா வாங்கி கொடுத்தோம், இன்னொரு பேனா வாங்கி கேட்டா கொடுப்போம், இன்னொரு பேனா வாங்கி கொடுப்போம், அது தப்பு இல்லை. ஒரு பேனாவுக்கு மூணு பேனா வாங்கி கேட்டா கொடுப்போம், அது தப்பு இல்லை. ஒரு டிரெஸ்ஸுக்கு மூணு டிரெஸ் வாங்கி கொடுப்போம். பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், தீனுடைய நல்ல காரியத்தில் செயல்பட விட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நஷ்டமாக்குற காரியங்களில் பிள்ளைகளுக்கு நம்ம துணையா நிக்க கூடாது. சலதாலி சில உணர்த்தி தர்றாங்க. அப்ப குழந்தைகள் மீது அன்பு காட்டுங்கள். பாருங்க, ஒரு தடவை மெம்பர் படியில நிக்கிறான், கொத்துவா ஓதுறாங்க. இமாம் ஹசன் ஹுசைன் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் வர்றாங்க, அப்படியே தத்தி தத்தி வர்றாங்க இல்லையா. படி ஏறும் போது லேச கீழோட பாத்துட்டாங்க, கொத்துப்பா மேல இருந்து சல்ல இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து பிள்ளை ரெண்டு பேரும் தூக்கி மேல வச்சுட்டு மெம்பர்ல ஏறினாங்க. சாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நபியா, நபியேவா, நபியே இறங்கிட்டாங்களே, சரதாசி ஏற்பாங்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா உண்மையாச்சு. இன்னமும் அம்மாளுக்கும் அவ்வளாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை தான் சொன்னா, அது எனக்கும் அது அப்படிதான் தெரியுதுங்கிறாங்க சரதாசி. நம்ம பள்ளிவாசம் நிக்கிறோம், புள்ள முன்னாள் அப்படி தத்தி தத்தி வந்து என்ன செய்வோம், டக்குன்னு பிள்ளை போய் தூக்க தானே போவோம். நபி அவங்க மெம்பர்ல இருந்து இறங்கி வந்து சொல்றாங்க. குழந்தைகள் சொன்னா அந்த அன்புங்கிறது குழந்தைகள் மேல இருக்கணும், பாசம்ங்கிறது இருக்கணும். அது எவ்வளவு தூரம் இருக்கணும், மெம்பர் பணியில் இருந்து கூட நபியை இறங்க செய்தது அதன் வெளிப்பாடாக நபி சொல்கிறார்கள். ஒரு பக்கம் சோதனை, இன்னொரு பக்கம் இறங்க வைத்தது அவர்கள் மீது நான் வைத்திருந்த அன்பு என்கிறார். பிள்ளைங்க மேல அன்பு வச்சுக்கிறது, இறக்கம் காட்ட வேண்டும், கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் சர்தார் ஆலம் சொல்லதான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வர்றேன். அப்போ அப்துல் முத்தலிபு சொல்லுவாங்க, தாவூ இப்னி என் மகனை விட்டுருங்க, அவருடைய எதிர்கால பிரகாசமா இருக்குது, இந்த முசல்லால் அது இருக்கட்டும். சின்ன பிள்ளையிலேயே அவங்களை கண்டியப்படுத்துறான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, மக்கமா நகரத்தில் அவங்க ரொம்ப ஒரு சாதியமாக வளர்கிற போதே ஒரு பணி செய்கின்ற உணர்வோடு வளர்றாங்க. அவங்க வெளியில போகும்போது பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, ரஹத்து இலசூ அல்லக்கும் ஆஜா, கடத்தலுக்கு போறேன், உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருக்கிறான்னு கேட்பாங்க. நம்ம பிள்ளைங்க பஜாருக்கு போறான், பக்கத்து வீட்டு பொம்பளைங்க கூப்பிட்டு ஏதோ முட்டை வாங்கணும் ஆப்பம் வாங்கணும்னு சொல்ல போறாங்க, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அங்க கடைக்கா போறேன், சார் நான் மாசாக்குள்ள போறேன், மாசாக்குள்ள போறேன், அங்க கடைக்கு தான் போறான், விளங்கிட்டான். நமக்கு ஏதோ வேலை சொல்ல போறா போல தெரியுது. சரி, இது ஒரு பக்கம் அவனுடைய வாழ்க்கையில் அப்படி வந்துச்சு. எங்கிருந்து இது உருவாச்சு, வீட்டுல அம்மா சொல்லி விடுறாங்க, நீ போகும்போது நம்ம அக்கம் பக்கத்துல கூப்பிட்டாலும் காது கொடுத்து கேட்காது. எங்க உருவாகுது, பிள்ளைகள் வளர்கிறார்கள் வளர்ப்பதை போல். ஒரு ஞானி சொன்னார், வளர்கிறார்கள் வளர்ப்பதை போல். இன்னொரு ஞானி சொன்னார், பிள்ளைகள் வாழ்கிறார்கள் உங்களை போல். யாரை போல், பெற்றோர்களை போல். நீங்க பிள்ளைகளை பீடி சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொன்னா அவன் குடிக்க மாட்டான். குடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூபா கொடுத்தா போ சிகரெட் வாங்கினான்னா ரெண்டு எழுப்பு கிழந்து தோன்றும். அவனுக்கு தெரியும் பாப்பா ரொம்ப இருக்காரு. பிள்ளைகள் வளர்கிறார்கள் வளர்ப்பதை போல், பிள்ளைகள் வாழ்கிறார்கள் உங்களைப் போல், தாயைப் போல், தந்தையைப் போல். தாய் எந்த குணமோ, தாய் எந்த வாழ்க்கையோ, எந்த நடத்தையோ, அது பிள்ளையின் வாழ்க்கையாக நடத்தையாக வருவதைத்தான் உலகம் காண்கிறது. அப்போ நாம எப்போ குழந்தைகளை பெற்று விட்டோமோ அதற்கு பின்னால் நாம் பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம். அப்ப எப்படி வாழணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எங்கிட்ட இருக்கிற சில கெட்ட குணங்களை எல்லாம் நான் அழிச்சுதான் ஆகணும், எங்க இருக்கிற சில தீமைகளை அழிச்சுதான் ஆகணும், நடவடிக்கைகளை அழிக்கணும், கெட்ட பழக்கத்தை அழிக்கணும், கெட்ட சகவாசத்தையும் ஒழிக்கணும். ஏன், என் பிள்ளைகளுக்காக. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, இன்னி தஹ்துல ஸூஃப், அல்லக்கும் ஹாஜா கடைக்கு போறேன், கற்காஜி தேவை இருக்கா ஏதாச்சும் வாங்கணுமான்னு கேட்பான். சரிதான் அலிசா, யாருமே தேவையை நபிட்டு போய் சொல்ல போறது இல்ல. ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, நபி அவங்க வந்து கேட்கிறாங்களே, தேவையே இல்லாட்டல் ஏதாச்சும் கொடுத்து விடுவாங்களா, அவங்க வாங்கி கொண்டு தரட்டுமே. அப்ப போயிட்டு வராங்க, அல்ஹம்துலில்லாஹ் சீதை வரக்கு தேவையே இருக்காது, அனுப்பி வைப்பாங்க. நபிகள் நாயகம் செல்லத்தாங்க ரொம்ப ஒழுக்க சீலராக, சிறு பிள்ளையில மிகச்சிறந்த ஒழுக்கம். காபத்துல்லாவுடைய கட்டுமான பணி நடக்கிறது, காபாவின் கட்டுமான பணி, காத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சின்ன பிள்ளைகளும் செங்கலை தூக்கி சுமக்கிறாங்க காபா கட்டுறதுக்காக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓடி வந்து செங்கலை தூக்குறாங்க, அப்துல் முத்தலிப் தான் பொறுப்புல நிக்கிறாங்க, நபி அவங்க செங்கலை போய் தூக்குறாங்க. காபாவுடைய கட்டுமான பணி, ரசூலுல்லாஹி கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செங்கலை தூக்கிட்டு வர்றாங்க. பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆடையை தூக்கி தோளுக்கு மேல போட்டுட்டாங்க. இல்ல 4 வயசு 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க பாத்தீங்களா, ஆடை தூக்கி தோல் மேல போட்டு அந்த தோல்ல செங்கல் வச்சு கொண்டு வராங்க. ஏன்னா தோல்ல காயப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இந்த துணியை உயர்த்தி நிர்வாணமாயி கீழே அவரத்து மறைக்க வேண்டிய பகுதி வெளியே தெரியுது, அது அப்படியே உயர்த்தி மேல போட்டு மேல செங்கல் வச்சு கொண்டு வராங்க. சலதாரை சொல்லலாம், அது போல இல்ல, அந்த தோலுக்கு மேலே செங்கல் வச்சு கொண்டு வராங்க. ஒரு இதை கொடுத்துருப்பாங்க சின்ன பிள்ளைங்க, அதுக்கு மேல செங்கல் வச்சு கொண்டு வராங்க. அப்பா சிறந்த இருந்தாலும் பாத்துட்டாங்க, அவங்க பெரிய அப்பா அப்பா
பழகுங்க. யார்கிட்ட பழகுறீங்க எச்சரிக்கையா பழகுங்க. சோ நட்புங்கிறதே
பார்த்தீங்கன்னா அதுல பாடல வச்சு அதை வச்சு இதை வச்சு சுபானல்ல தைக்கிறதுக்கு ஒரு பெருநா சொல்கிற தைக்கிறதுக்கு அம்மா வந்து ரெண்டாவது அவங்க கிட்ட ஒரு பாட்டு சட்டமோடு படிக்கிறது செல்ல என்ன செய்ய முடியும் தைக்கிற கட்டியாச்சு அவரும் ரெண்டாவது தைக்கிற கட்டணும் அவருக்கு ஒண்ணும் ஓடல ஆக ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி சில பேர் ரெண்டு தைக்கிறதுக்கு மூணு தைக்கிறது அவருக்கு ஒண்ணு குறைச்சு கூட்டி ஒருக்க முடிஞ்சு பெரியம்மா சார் நடந்த நிகழ்ச்சி என்னன்னா சில பேர் சத்தத்தை குறைச்சு வைப்பாங்க சைலண்ட போடுவாங்க ஒண்ணும் செய்யல வச்சுட்டாரு அது ஏதோ ஒரு மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி இருந்து அது பார்த்தா கேட்டிருப்பாங்க அது இன்னத்தையும் வேற சத்தத்தை போட்டு
பேசுற மாதிரி கடையில் உள்ள காலங்களை பார்த்தா கடையில் உள்ள போய் பயம் செய்யலாமோ வேலை பார்த்து பார்த்து வேலை பார்த்துட்டு பயம் செய்யலாமோ
அப்படி ஒவ்வொரு ஊருக்காரங்க எத்தனை ஊருக்காரங்க இருக்கிறீங்கன்னு எல்லா ஊர்லயும் நின்று பேசுற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அதனால எவ்வளவு பேசுறதுக்கு ஆசை இருந்தாலும் அடுத்தடுத்த நாள் உங்களுடைய வேலைகளுக்கு தடைகள் வராமல் இன்ஷா அல்லாஹ் நாளை தொடருவேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த பருவத்தில் நுழைஞ்சாலும் அந்த பருவத்தை நான் முழுமையா சொல்லி முடிச்சுட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த பருவத்தில் 1000 பக்கம் எழுதப்பட்டது, அரை பக்கம் கூட இன்னும் நான் சொல்லி முடிக்கல. 1000 பக்கம் வரலாறு இருக்கிறது அவர்கள் சிறுபிராயத்தை பற்றி. இன்ஷா அல்லாஹ் நாளையும் இதே செய்தியின் தொடராக அவங்க பால் கொடுத்த பருவத்துக்கு அடுத்து சிறுபிராயத்தை தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மறுமலர்ச்சிகள் அல்லாஹ் அக்பர். எத்தனை அவர்களுக்கு அவர்களை ஆதரிக்கிற தன்மை அல்லாஹ் எத்தனை பேருக்கெல்லாம் கொடுத்திருந்தான் அப்படின்னு உள்ள நுழைவோம். நபி அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியோடு நாம நம்மை சீர்படுத்துகின்ற பகுதிகளை, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை வளர்க்கிற பகுதி, அவங்களுக்கு கொடுக்கிற ஒழுக்கம், அவங்க நம்மை போலே வளர்கிறார்கள். அப்ப நாமோ கல்யாணத்துக்கு முந்தி எப்படியோ இருந்தோமோ இனிமே நம்ம கொஞ்சம் நல்லா எச்சரிக்கையா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச பின்னாலும் எப்படி இருந்தோமோ உள்ள வந்த பின்னாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு நல்ல தகப்பனாக நான் இருக்க வேண்டும், ஒரு நல்ல தாயாக என் மனைவியின் பிள்ளைங்க இருக்கணும். இதுக்கு நாமோ நம்ம பிள்ளைங்க வளர்ச்சி முக்கியம் என்பதாலே நமது குணங்களில் பலதையும் சரியாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வாழ்க்கையை அங்கீகரிப்பானாக, சீராக்குவானாக, சரியாக்குவானாக, நமது பிள்ளைகளை பாதுகாப்பானாக, நமது குழந்தைகளின் கல்லூரி வாழ்க்கையை பாதுகாப்பானாக, பள்ளிக்கூட வாழ்க்கையை பாதுகாப்பானாக. அவர்கள் கல்லூரிக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் புறப்பட்டு போகிற போது வழிகளிலே அவர்களுக்கு தடங்கள் இல்லாமல் பாதுகாப்பானாக, உயிருக்கும் பாதுகாப்பு வழங்குவானாக, பொருளுக்கும் மானங்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவானாக, நமது பிள்ளைகளுக்கு வயது வருகிற போது பொருத்தமான ஜோடிகளை நசீபாக்கி வழங்குவானாக, அவர்கள் வாழ்க்கைப்பட்டு இருக்கும் காலங்களில் கண்கலங்காமல் வாழும் தோஃபீக் செய்வானாக, சோதனைகளை தாண்டி வாழ செய்வானாக, வேதனைகளை கடந்து வாழ செய்வானாக, நிம்மதியையே நமக்கு நசீபாக்குவானாக. பல மைல்கள் கடந்து கடல் கடந்து வந்து வாழ்கிற போதிலும் அல்லாஹ் நம்மை கல்விலே நிம்மதியுடையவர்களாக ஆக்குவானாக, நமது குடும்பங்களுக்கும் விசேஷமான நிம்மதியை அவனே சப்ளையாக்கி வைப்பானாக. நீண்ட நடிக நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் வெறும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அலைஞரோடு புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. This audio was downloaded from tamilislamicmedia.com.